தென்றல் ஏப்ரல் 2012 இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதிய பகுதியில், கடமை என்றால் சுமையாகும், உடைமை என்றால் சுவையாகும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, வயதான பெற்றோர்களை எப்படி சமாளிப்பது என்று ஏதேனும் புத்தகம் போடுங்களேன் பிளீஸ். அதற்கு முன்பு அவசரமாக சில ஆலோசனைகள் தேவை. ஐ எம் லிட்ரலி லிவிங் இன் ஹெல். என் அண்ணா குடும்பத்துடன் என்னுடைய பெற்றோர்களுக்கு சரிபட்டு வரவில்லை. என்னை அமெரிக்காவுக்கு அழைத்துக் கொண்டு போய்விடு, இல்லாவிட்டால் நாங்கள் ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்ந்து விடுவோம், எங்கள் விலாசம் கூட கொடுக்க மாட்டோம், அங்கே இருந்தே போய்விடுவோம் என்றெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயில் செய்து ஒரு மாதிரி இங்கே வந்து விட்டார்கள். எனக்காக, என் எதிர்காலத்துக்காக நிறைய அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று என் வசதிக்கும் மீறி பெரிய வீட்டை வாங்கி வித் இன்லா அபார்ட்மெண்ட் என்னுடன் தங்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே ஒன்று சொல்லியாக வேண்டும். என்னுடையது காதல் திருமணம். இரண்டு குடும்பங்களிடம் பயங்கர எதிர்ப்பு இருந்தது. இரண்டு குடும்பங்களுமே 4-5 வருடங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருந்தன. என் மனைவி மிக நியாயமானவள். அந்த நியாயத்துக்கு கட்டுப்பட்டு அவள் சொல்லை நான் மதிப்பவள். எங்களுக்குள் எந்த கருத்து மோதல் இருந்தாலும் நியாயம் பேசி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்துக் கொள்வோம். என் மனைவி குழந்தைகளால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு திருமணமான புதிதில் என் பெற்றோர்கள் அவளை பற்றி பேசி அவளை நடத்திய விதம் அவளுக்கு இன்னும் ஆறாத காயமாக இருக்கிறது. அதே போல அவளுடைய குடும்பம் என்னை பற்றி பேசியதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளுடைய அண்ணனின் காதல் திருமணத்துக்கு ஒத்து போனவர்கள் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டபோது என் குடும்பத்தை பற்றி இழிவாக பேசினார்கள் என்று அவர்கள் உறவையும் அறுத்துவிட்டாள். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் பெற்றோரை நிரந்தரமாக வைத்துக் கொள்வது பற்றி விவாதம் செய்த போது இருவருமே சேர்ந்த முடிவுக்கு வந்தோம். ஒரே வீட்டில் நிரந்தரமாக இருப்பது சரிப்பட்டு வராது. உணவு, பழக்க வழக்கங்கள், பிரைவசி என்று இந்த ஏற்பாடு செய்தோம். எல்லா கண்டிஷனும் சொல்லித்தான் அழைத்து வந்தோம். முதல் 3 மாதம் சரியாக இருந்தார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட். எல்லாம் சில்லறை விஷயம்தான். ஆனால் வேலை முடிந்து களைப்பாக அவர்களிடத்துக்கு போனால் ஏதேனும் ஒரு குறைதான். நான் வரும் நாளை கண்டுகொள்ள மாட்டார்கள், வராத நாளை எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போன இடங்களை பற்றி பேச மாட்டார்கள். ஆசைப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் கூட்டிச் செல்வதில்லை என்று குறைப்படுவார்கள். என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறிப்போன குற்ற உணர்ச்சியை வளர்க்கும்படியாகவே தான் பேசுகிறார்கள். நானும் சகித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அதற்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் சமீபத்தில் வந்துவிட்டது. என்னுடைய மாமனார் மாமியார் எங்களுடன் 1 மாதம் வந்து தங்கினார்கள். அவர்கள் பிள்ளை வீட்டுக்கு வந்து 6 மாதம் தங்கியதில் இந்த ட்ரிப் எங்கள் வீட்டிற்கு வருவது 3வது முறை. முதல் 2 முறை என் குழந்தைகளுக்கு பேபி சிட்டிங். வெளியில் அதிகம் அழைத்து போக முடியவில்லை. இந்த தடவை 2 நாள் லீவு போட்டு எங்கேயோ அழைத்து கொண்டு போய்விட்டேன். போன இடமும் அவர்களுடைய உறவினர் வீடு. அதனால் அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு போக முடியவில்லை. என் நண்பர்களை வைத்து அவர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு 1 வார கடைசியில் போய்விட்டு வந்தோம். இத்தனைக்கும் அடிக்கடி போன் செய்து கொண்டுதான் இருந்தோம். அவ்வளவுதான் வந்தது வினை. 1 மாதமாக அவர்களுக்குள் இறுக்கி வைத்திருந்த அத்தனை கோபத்தையும் இவர்கள் ஊருக்கு கிளம்பிய பிறகு என்னிடம் கொட்டி தீர்த்து விட்டார்கள். எனக்கு பெண்டாட்டி தாசன், மாமியார் தாசன் என்று அடைமொழி வசைமொழி. எனக்கும் தாங்க முடியவில்லை. அவர்களை குத்தி குதறிவிட்டேன். இப்போது 10 நாளாக என் அம்மா ஒரே அழுகை. 2 பேரும் சூட்கேஸ் பேக் செய்து விட்டார்கள். உடனே எங்களுக்கு டிக்கெட் ஏற்பாடு செய் என்று 1 வாரமாக ஸ்ட்ரைக். மளிகை சாமான் லிஸ்ட் கொடுப்பதில்லை. நான் போனால் என்னிடம் பேசுவதில்லை. என் மனைவியை தினம் அனுப்பி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டுக்கொள்கிறேன். அவளிடம் என்னை பற்றி சொன்னதையே திருப்பி சொல்லி புகார். இப்போது அவளுக்கும் பொறுமை போய்விட்டது. நீங்களே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை, யூ சால்வ் இட் யுவர் செல்ஃப் என்று அல்டிமேட்டம் கொடுத்து விட்டாள். அவர்களை திருப்பி அனுப்பினால் என் அண்ணா அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்களும் அங்கே போவதாக இல்லை. முதலில் 30 மணி நேரம் எப்படி பயணம் செய்ய போகிறார்கள் என்பதே கவலையாக இருக்கிறது. 2 பிள்ளைகளை பெற்ற அவர்களை முதியோர் இல்லத்தில் விடவா நான் வழி செய்ய முடியும்? இந்த தடவை ரொம்ப ரோஷத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும். நான் அம்பையராக இருப்பேன். இப்போது என்னையே இழுத்து விட்டார்கள். மிகவும் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது. என்னதான் வழி? எனக்கு ஆபீஸிலும் ஸ்ட்ரெஸ், வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். என்னதான் கடமையை செய்தாலும் இந்த பெரியவர்கள் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதரே, எனக்கு இப்போதைக்கு தெரிந்த ஒரே வழி சரணாகதி தத்துவம். இது எவ்வளவு அருமையான ஸ்ட்ராட்டஜி நம் பெரியவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் பிரமித்து போகிறேன். ஒருவருடைய மனது எவ்வளவு வக்கிர சிந்தனைகளை தேக்கிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய காலில் ஒருவர் விழும்போது அந்த ஒரு நொடி அந்த மனம் வாழ்த்தத்தான் செய்கிறது. அந்த ஒரு நொடியில் மனம் வெறுப்பை மறக்கிறது, பொறாமையை விளக்குகிறது. சிறிய வயதில் இந்த பெரிய உண்மை எனக்கு விளங்கவில்லை. இந்த பெரிய வயதில் இந்த சிறிய செய்கைக்கு அதிகம் சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. உங்கள் மனைவியும் உடன்பட்டால் நீங்கள் இருவருமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. காலால் உதைத்துவிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதால் என்ன பிரயோசனம் என்றெல்லாம் வார்த்தைகள் வரும். அதற்கு தயாராகுங்கள். பெற்றவர்களிடம் என்ன ஈகோ? பெற்றவர்கள் அவர்கள் முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இருப்பார்கள். கோபக்கார அம்மா, நறுக்கென்று பேசும் அம்மா, கேலியாக பேசும் அப்பா, ஜாலியாக பேசும் அம்மா, எதிர்பார்ப்புகளை இங்கிதமாக தெரிவிக்கும் அப்பா, எதிர்ப்புகளை அதிரடியாக தெரிவிக்கும் அம்மா என்று எத்தனையோ விதம். சிறு வயதில் அவர்களை பொறுத்து கொள்கிறோம், இப்போது பொறுமை தள்ளுகிறோம். காரணம், நாம் உறவுகளை பார்க்கும் விதம்தான். நாம் பெற்றோர்களை கடமையாகவும் நம் குழந்தைகளை உடமையாகவும் நினைத்துக் கொள்கிறோம். எப்போது ஒரு உறவை கடமையாக கருதுகிறோமோ அப்போது அது நமக்கு சுமையாக தெரிகிறது. உடமையாக நினைக்கும் போது அதை எப்படியாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சி தான் முன்னிற்கும். நாம் நம்மை எவ்வளவு அதற்காக வருத்தி கொண்டாலும் அது சுமையாக தெரிவதில்லை. பெரியவர்களுக்கு நம் அரவணைப்பு தேவையாக இருக்கிறது, நம் அன்பு தேவையாக இருக்கிறது. இடவசதி, வைத்திய வசதி, பொருளாதார வசதி செய்து கொடுப்பதால் நம் கடமைதான் நிறைவேறும், ஆனால் சுமை குறையாது. பையனுக்கு சாக்கர் கேம், பெண்ணுக்கு கராத்தே அல்லது சங்கீத வகுப்பு என்று நேரம் ஒதுக்கும் போது பெரியவர்களின் ஆசைகளை தள்ளுபடி செய்து விடுகிறோம். இன்று ஸ்ரீராமநவமி, கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும், இந்த படம் அப்பாவுக்கு பிடிக்கும், அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நேரம் ஒதுக்குகிறோமா என்று தெரியவில்லை. இது போல அழகாக செய்யும் சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் அவர்களோடு சாப்பிட வேண்டும், இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு பழைய தமிழ் சினிமா ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று அந்த மகன் ஒரு அட்டவணை போட்டு வைத்திருக்கிறார். உங்கள் மனைவி நியாய முறையில் எந்த பிரச்சனையும் அணுகுவார் என்பதால் இந்த கருத்துக்களை எழுதுகிறேன். அவர் உங்களுடன் ஒத்துழைக்காவிட்டால் கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பிடி கொடுக்காமல் உங்கள் பெற்றோர்கள் இருந்தால் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்யலாம். அவர்கள் எங்கு தங்க விரும்புகிறார்களோ அதுக்கு நீங்களே வழி செய்து காட்டுங்கள். யாரிடமும் குறை கண்டுபிடிப்பவர்கள் எங்குமே நிலையாக தங்க மாட்டார்கள், உங்களிடமே திரும்ப வருவார்கள். அதற்கும் தயாராக இருங்கள். எவ்வளவு சொன்னாலும் கெஞ்சினாலும் கேட்காமல் வழி தவறி செல்லும் குழந்தைகள் நம்மிடம் திரும்பி வரும்போது அரவணைத்துத்தானே கொள்கிறோம். அப்பா அம்மா, அப்பா அம்மா தானே, they are not our liabilities, they are also assets like our children. வாழ்த்துக்கள். சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.